பதஞ்சலி முனிவர் எத்தனை வித்தைகளை கேட்டாலும், அந்த வித்தைகளை கேட்ட அந்த பதஞ்சலி முனிவர் இந்த உடல் ஆசை வைத்து சாகாக்கலை என்று பல அகர்வண வேத மந்திரங்களை தனக்குள் கலந்து இந்த உடலை கலந்து இன்னொரு உடலுக்குள் சென்று நாம் மறுபிறவி அதாவது உன் உடலுக்குள் சென்று அந்த உடலையே இயக்கி நாம் வாழலாம் என்று. ஆக தன் வலுவான நிலை கொண்டு இன்னொரு உடலுக்குள் சென்று வைத்தால் அந்த உடலை தனக்கு சாதமாக்கி அந்த உடலுக்குள் இந்த சாம்ராஜ்யத்தின் எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவித்தாலும் அது இன்னொரு உடலுக்குள் சந்தோஷத்தாலே. இப்படி நாடி சாஸ்திரங்கள் வந்திருக்கு. இதே மாதிரிதான் அரசர்கள் எழுதியது. அந்த நாடி சாஸ்திரம் நான் எழுதி வச்சு அந்த நாடியை படிப்பவர் உணர்களில் அந்த அரசன் எப்படி இச்சைப்பட்டானோ அந்த நாடியில் சொல்லும் மந்திரத்தாலும் அந்த ஆன்மா இவங்களும் வந்துடுது. இவனுக்குள் வந்த பின் அவன் எப்படி சொர்க்கத்தை அனுபவித்தானோ இதே போல இவனுக்குள் சொர்க்கத்தை அனுபவிக்கும் முறை இவனுக்குள் நாடி சாஸ்திரங்கள் பார்க்கணும்னு பார்த்தா பெண்கள் மோகம் கொள்வதும் அவனுக்கு நாகரிகமான சில இதுகளை செய்வதும் அவன் எப்படி உயிர் பலிகளை இட்டானோ அதற்கு தொப்ப இந்த நாடி சாஸ்திரங்கள் எழுகிறவர்களுக்கு இது எல்லாம் வரும். ஏன்னா அந்த ஆன்மா இவனுக்குள்ள இவனுக்கு அதை படிக்க முடியாது. அந்த உணர்வுக்கு அப்ப அந்த உணர்வின் தன்மைக்கும் இது கூடுவிட்டு கூடு பாயும் வித்தைகள். இது அரசனார் இப்படி கூடுவிட்டு கூடு பாயும் வித்தைகளை கற்ற அந்த பதஞ்சலி முனிவர். ஆக அரசு போர் நடந்தால் இதிலிருந்து தான் தப்ப வேண்டும் என்று அவன் சாகாக்கலையின் முறைப்படி எந்த உடலுக்குள் போனால் அந்த இந்த விஷம் அங்கே செல்ல அந்த விஷத்தின் வழிகொண்டு இந்த உயிரானமா அதனுள் சென்றுவிடும். அந்த உடலில் விஷத்தை அடக்கிவிடும். இது அடக்கிய உணர்வை மனுக்குள் போனால் அந்த உடலை ஆட்சி பண்ணிவிடும். நான் கூடுவிட்டு கூடு பாயும் வித்தைகளில் இப்படி பெற்றவர்கள். ஆகவே இதை போல அந்த பதஞ்சலி முனிவர் இந்த பாம்பின் உடலுக்குள் போன உடைய சேனாதிபதி உடலை நீ பார்த்துக்கப்பாவன்னு சொல்லு. அவன் என்ன செய்தான்? அவன் பாம்பு உடலுக்குள் சென்று சென்ற பின் இந்த உடலுக்குள் அந்த உடலை எரித்து சாம்பலாக்கிவிட்டான். ஆக இங்கே அரசனை காணும் என்று தேடுகின்றான். அரசன் கூடு விட்டு கூடு பாய்ஞ்சு சென்றான். எங்கு போனார் என்று தெரியவில்லை என்று இங்கே சொன்ன இவன் காடு மேடெல்லாம் அணைந்து இப்ப சிதம்பரம் என்ற காட்டு பகுதியில் அவன் தெரியப்படும் போது அவன் புகுந்த உடலை தெரிந்து ஒன்றும் அறிய சூதுவாதட்டவன் அவனை சேர்ந்து தாக்கி விஷத்தை பாய்ச்சி அவன் உடலுக்குள் இந்த பதஞ்சலி முனிவன் ஆன்மா அங்கே செல்லுகின்றது. அப்படி சென்ற அந்த பதஞ்சலி முனிவன் ஆன்மா அவன் உடலுக்குள் அதை இயக்கி வீட்டுக்கு செல்லுகின்றது. அப்ப அந்த வீட்டுக்கு செல்லப்படும் போதுதான் அந்த மனைவி பரவிப்பதும் சுடுதலும் மாடுமே சுடுதலும் அழுத்து பேருக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இதையெல்லாம் பார்த்தபின் சகல சாஸ்திரமும் கற்றுணர்ந்து அடுத்த சாம்ராஜ்ய ஆளும் சுகபோகங்களுக்கு கொண்டாலும் அரசிக்கு அடுத்த நாட்டு அரசனின் மகள் அவளை கண்டு அஞ்ச வேண்டும். தாங்கிட்ட சட்டத்தை மக்களுக்கு பயப்பட வேண்டும். எவ்வளவு வலிமை இருந்தாலும் அடுத்த எதிரிக்கு பயப்பட வேண்டும். இங்கே தன் கூட இருக்கக்கூடிய சேனாதிபதிகளுக்கு நாம் அஞ்சி வாழ வேண்டியிருக்கின்றது என்று அந்த ரகத்தில் சிந்திக்கின்றான். இந்த உடலுக்கு சென்று அப்போதுதான் அவன் கற்றுக்கொண்ட உணர்வு வேத நூல்களை கற்றுக்கொண்டாலும் இந்த உடல் இச்சை பெற்றால் அந்த உடல் இச்சையில் வந்த நிலையில் சாகாக்கலை என்ற நிலை அவனை முழு உண்மையை அறிந்ததனால் அப்போதான் நினைக்கின்றான். அவன் வேத சாஸ்திரங்களின் உண்மையில் நமது பூமிக்குள் எப்படி வந்தது என்ற அந்த உண்மையில தில்லை நடராஜா என்று நம்ம பூமியை நினைக்கிறோம். நமது பூமி ஒரு எல்லையாக இருந்து வான் வீதியில் சுற்றி கொண்டே உள்ளது. நான் தில்லை நடராஜா. அதே சமயத்தில் அதில் ஏற்பட்ட உணர்வின் தன்மை கொண்டு இந்த உயிரணு தோன்றி உணர்வுக்கொப்ப உடலை அமைத்து என்று நம்மை மனிதனாக இந்த தில்லை அம்பல தாண்டவா அப்படின்னு இந்த பூமியையும் தன் உயிரின் உடலின் தன்மையும் அன்று திருமூலன் உணர்ந்தான். அவன்தான் அன்று இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெற்றவன் அவனே தான். அதனால் அதன் உலகை அகண்ட அண்டத்தையும் வேத நூல்களை கற்றுக்கொண்டும் தன்னை கற்று வந்தாலும் அவன் உணர்வு கொண்டு நெருப்பிலிருந்து நீர் தோண்டிதன் ஒரு வெப்பத்தின் தன்மை ஆகப்படும் போது ஆவியாகின்றது. ஆவியின் அடர்த்தி அதிகமாகின்றது. அதற்குள் அது மேகமாகின்றது. மேகத்துக்குள் இந்த மற்ற பொருள் ஆன பின் நீராக வழிந்து என்ற திருமூலரின் தன்மை தத்துவம் இதைத்தான். ஆக உயிரணி உணர்வுக்கொப்ப நாம் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்தோம் என்று திருமூலர் தத்துவம் குரல் என்றால் இதை நீ தெரிந்து கொள்வதற்கு. என்றால் இத்தனையும் ஞானிகள் அரசர்கள் ஞானிகள் காட்டிய திருவாகி தன் உடலை காக்க தவறான வழியில் பின்பற்றிய பெண் அதனுடைய விளைவுகளும் அதனால் ஏற்பட்ட திருப்பத்திறன் இவன் வரும்போது திருமூலர் என்ற நிலையில் இனி இப்படி தவறு வரக்கூடாது என்று திருமூல மந்திரம் என்ற நிலையில் மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு பொருளுடன் ஒரு பொருள் இணைந்தால் என்ன இருக்கின்றது என்பதனை இந்த திருமூலர் சாஸ்திரங்கள் கூறுகின்றது. ஆகவே இதை போல நாம் எத்தனையோ நிலை பெற்று வந்தாலும் இந்த ஆறாவது அறிவார் நாம் எதை இச்சைப்படுகின்றோமோ அது உயிரிப்பட்டு கிரியாகி அந்த ஞானத்தின் தன்மை தான் தருகின்றோம். இப்போ நான் ஒரு பையனை நல்லவனாக்க வேண்டும் என்று அறிகின்றேன், அதை இச்சைப்படுகின்றேன், என் உயிரிப்பட்டு கிரியாகின்றது அந்த ஞானத்தின் வழி அவன் நல்லவனாக்க முயற்சிக்கின்றான், எனக்கு பிடிக்கவில்லை, அவனுடைய நிலையில் நான் கொண்ட பெண் அந்த உணர்வு ஆனப்பெண் அந்த தீ இவன் கெட்டவன் என்ற உணர்வை அறிகின்றேன், இந்த உணர்வின் தன்மை அவனுக்கு தீங்கு செய்யும் உணர்ச்சியாகி அதன் ஞானத்தின் வழி அந்த தீங்குகளை செய்யும். ஆனால் இந்த ஆறாவது அறிவை நாம் சீராக பயன்படுத்த முடியவில்லை. அதனால் இங்கே இதை போல மனிதனில் வந்த மனிதனில் மனிதனின் வாழ்க்கையில் அதாவது காட்டு விலங்குடன் விலங்குகளாக இப்படி மனிதர்கள் வாழ்ந்து வந்த நிலைகளில் ஆக மனிதரானாலும் விலங்கினங்கள் எப்படி வேட்டையாடி மற்றதை கொண்டு சாப்பிடுகின்றதோ இதை போல இந்த மனிதனும் மற்ற விலங்கினங்களை வேட்டையாடி உணவாக பூசிட்டு வந்தான். இப்போ மானை புலி அழித்தான், புலியின் உணர்வு மானின் உடலுக்குள் சென்றான், மான் இறந்தான், புலியின் நினைக்கொண்டு மானின் உடலுக்குள் சென்று அதன் உணர்வை கவர்ந்து அது புலியாக மாறும். இதை போல மனிதன் ஆனப்பின் இந்த மானை கொன்றான், அந்த மானின் உயிரான இவனுக்குள் வந்து மனிதனாகின்ற அந்த மானின் உணவுகள் உட்கொள்ளும் போது அதன் உணர்வின் நஞ்சிகள் இந்த மனித உடலின் அணுக்கள் ஆனப்பின் அது வலிமையாகின்ற பின் இவன் இறந்தான், மானின் மனம் வந்து இந்த உயிரான்மா மானின் இருப்புக்குள் அழைத்து சென்று இவன் மானாதான் பறக்க முடியும். இருப்பினும் அக்கால மனிதர்கள் தாம் புலசியர் என்று ராமாயணத்தில் சொல்வார். எதை புலசியர் வம்சம் என்று இந்த உயிரின் தன்மை நாம் நுகர்ந்து மனிதனாக வந்தது இச்சவா வம்சம். புழுவிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற நிலை பெற்றதுதான் நம் உயிர் இச்சவா வம்சம் என்று. ஆக நாம் பத்தாவது நிலை இந்த உயிரைப் போலவே உணர்வின் தன்மை பெறுவதற்காக அதான் தசரத சக்கரவர்த்தி பத்தாவது நிலை அடைக்கூடிய இந்த உலக இயக்கத்தில் நாம் அடக்கி நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதுதான் தசரத சக்கரவர்த்தி. இச்சையின் உணர்வு கொண்டு உருவாக்கப்பட்டு மனிதன் என்ற நிலைகள் இங்கு வந்ததென்று இங்கே இச்சவா வம்சம். ஆனால் இந்த புலசியர் வம்சத்தில் காட்டுக்குள் இருக்கப்படும் போது பல பச்சலைகளை ஒரு பச்சலையை கையில் வைத்து கொண்டால் தீர் கொட்டுவதில்லை, ஒரு பச்சலை கையில் வைத்து கொண்டால் பாம்பு தீண்டுவதில்லை, இதே போல ஒரு பச்சலை கையில் வைத்தால் தேனீ கொட்டுவதில்லை. இதே போல பச்சலைகளுக்கு அதில் உள்ள விஷமும் மற்ற விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய விஷங்களுக்கு எதிர்நிலையானால் விலகி ஓடிவிடும். இப்போ மானின் உணர்வு வலுவானது சாந்தமானது புலியின் உணர்வு அதிகமானப்பில் அந்த மனத்தை நகர்ந்து புலி எப்படி நகர்ந்து மான் நகர்ந்து ஓடுகின்றதோ இதை போல இதை தாவர இனங்களின் சத்தை அறிந்து கொண்டவன் அந்த புலசியர் வம்சத்தைச் சேர்ந்தவன். அப்ப நாம் புலனடங்கி தூங்கும்போது மிருங்கின் மனத்தால் அறிந்துணர்ந்து தன் உணவுக்காக தேடி வரும்போதும் மனிதன் இரவிலே புலனடங்கி தூங்கினால் மனிதன் நிலையை நுகர்ந்தறிந்து இவனை உணவுக்காக அதை இவனை கொண்டு புகித்து வரும். இதிலிருந்து தப்புவதற்காக மனிதனானப்பின் இந்த ஆறாவது அறிவு கொண்டு தன் மனத்தால் அறிந்து உணர்ந்த நிலைகளை மிருகங்கள் தன்னை தாக்காத பாதுகாத்துக் கொள்ள பல பச்சலைகள் அனுபவத்தில் தெரிந்து கொண்டது. இதே போல பல பச்சலைகள் அதன் மின்னலை வந்து தாக்காத நிலைகளையும் அவன் அனுபவத்தில் கண்டு உணர்ந்தான். இருப்பினும் இவர்கள் விலங்கினங்களை கொண்டு புசித்துதான் பழக்கம், இதற்காண்டி சில பச்சலை கொண்டால் மயங்கி விழுந்துவிடும், அதை உணவாக எடுத்துக்கொள்வார். இன்றும் ஆந்திரா பக்கம் இதே போல ஒரு விஷத்தை தோய்த்து அம்பை எழுதினா அது உடலை பட்ட பின் மயங்கி விழுந்துவிடும், அதை எளிதில் பிடித்து விடுவார். இதே போல கடந்த கால மனிதர்கள் விஷம் தோய்ந்த உடல் கொண்டு மற்றதில் சாக்கப்படும் போது அது என்ன கண்டனர் அனுபவத்தில் தெரிந்து கொண்டவர்கள் இத்தகைய பச்சளையாய்களை அவன் பறித்து வைத்து புலனடுங்கி தூங்கும்போது இந்த பச்சளைகளை பரப்பி வைத்துக் கொண்டன. அப்போது நாம் இப்போது கொசு பற்றி வைத்தால் எப்படி கொசு நம்ம வீட்டுக்குள் வருவதில்லையோ இதே போல விஷத்தை முறிக்கும் கொண்ட அந்த தாவர இனசத்தை வெளிப்படும் மனத்தை அறிந்தால் மற்ற புலியோ மற்ற புலி மிரட்டி யானை மிரட்டி நரி மிரட்டி நாய் மிரட்டி பாம்பு மிரட்டி கொசு மிரட்டி என்று இப்படி பல பச்சளைகளை எடுத்து தான் உறங்கப்படும் போது போடும்போது மின்னல் மிரட்டி அந்த மின் கதிர்களை தன்னை தாக்காது அதை பாதுகாக்கும் இந்த பச்சளைகளை தனக்குள் பரப்பி வைத்து கொண்டார். இப்படி புலனடங்கி தூங்கும் போது மற்ற மிருகங்கள் இதை கண்டு அஞ்சு ஓடினாலும் இவர்கள் அந்த விஷயத்தை முறிக்கும் உணர்வை சுவாசிக்கின்றனர். அந்த பழக்கப்பட்டு வந்தாலும் அவர் கர்ப்பம் அதே சமயத்தில் அவருக்குள் கர்ப்பம் உருவாகின்றது. கரு உருவாகப்படும் போதும் இதே போல மனங்கள் அந்த தாயும் நுகர்ந்து அவர் இரத்தத்தில் கலந்து அவர் உடல் உள்ள அணுக்களில் மாறி அந்த கருவில் உள்ள சிசுக்கும் இந்த விஷத்தை முறிக்கும் சக்தி அங்கே கிடைக்கின்றது. இப்படி 10 மாதமும் அதே போல செய்து கொண்ட உணர்வு தான் அந்த கர்ப்பத்தில் இருக்கிற சிசுக்கு விஷத்தை முறிக்கும் ஆற்றல். ஆனால் அவனை கண்ட அந்த விஷ ஜந்துக்கு வராதென்று இப்படி தாய்க்கருவிலை 10 மாதம் பெற்றதான் பூர்வ புண்ணியம் என்றது. அவன் பிறந்த பின் அவனை மற்ற உயிரினங்களோ விஷ ஜந்துகளோ அவன் மனத்தை பார்த்தாலே விலகி சென்று விடுகின்றன. இப்போ நாம் பார்க்குறோம், நாம் வீட்டில் டிவி வச்சுக்கிட்டு விட்டு பார்த்தா அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை பிறந்தவர் பார்ப்பாங்க அந்த கிரிக்கெட் விளையாடலாம் போவாங்க. எங்கேயோ பூமி அதிர்வாகின்றது, இந்த கர்ப்பிணி இங்கே பார்த்து கொண்டிருந்தால் அந்த அதிர்ச்சி உணர்வாகும். இந்த சில குழந்தைகளுக்கு டிவியினால் சில குழந்தைகளுக்கு மூல வளர்ச்சி கம்மியாகின்றது. ஆக திடீரென்று அதிர்ச்சி நிலையை தரப்படுத்தும்போது இதை தாய் நுகர்ந்தான் கருவுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த சில மூல வளர்ச்சி கண்களில் கோளாறு இதை போன்ற நிலைகள்லாம் உருவாகின்றது. இன்றைய விஞ்ஞான அறிவில் நாம் இதை வேடிக்கை பார்க்கும் தன்மை என்பது இந்த சில குடும்பங்களில் இப்படி வருகின்றது. சில சந்தர்ப்பங்களில் இதே போல ஒரு காக்கா வலிப்பு வந்ததை இந்த கர்ப்பிணி பார்த்தால் அந்த கருவிலே இந்த காக்கா வலிப்பு வருகின்றது. அதே சமயத்தில் ஒரு திருடனை பார்த்தால் இப்படி திருடினான் என்று உணர்வை நுகர்ந்தால் அந்த சமயம் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை பட்டால் அவன் திருடனாக மாற நீங்கள் 1000 திருத்தினால முடியும். இது தாய் கருவில் இருக்கக்கூடிய பூர்வப்பணி. இதே போல ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் சாபம் விட்டு இந்த குடும்பம் முடங்கி போகும் என்ற உணர்வை எடுத்தால் அதே சாப அலைகள் இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பட்டு அந்த சாபத்து கொப்ப அவனே மற்றவர்களை தீமைகள் செய்யும் அது கொடூரமனாக மாறிவிடுகின்றான். அல்லது சாபத்தின் நிலையில் உடல் என்றால் கைகால் அங்கங்கள் முளைக்க முடக்கமாகிவிடுகின்றன. ஏனென்றால் இதை சில வீட்டில் கர்ப்பமாக இருக்கும் பேசுவாங்க, அவங்க சாபமிட்டான் இந்த மாதிரி ஆகிட்டு அவன் நீ நாசமாக போகணும்னு சொல்ல அந்த கர்ப்பிணி காட்டிருந்தா போ. இது உணர்வின் தன்மை இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இப்படி தீமைகளை விளையிவிடுங்க. என்றால் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அறியாமல் உங்கள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு எத்தனையோ விபரீதங்கள் என்று இப்போ இந்த குழந்தைகளை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இந்த பையனை எடுத்துக்கிட்டான் இந்த கர்ப்பத்தில் இருக்கப்போ எடுத்துக்கொண்ட பூர்வ புண்ணியம் அவனுடைய வளர்ச்சியிலே இல்லாதவர். இதே மாதிரி எத்தனையோ குழந்தைகளுக்கு அந்த தாய் சந்தர்ப்பத்தால் தாய் ஒன்றும் செய்யவில்லை, அந்த சந்தர்ப்பம் அது பார்க்கப்படும் போது கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இந்த நிலையாக இதே போல நிலைகள் வந்து நீங்கள் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். இதே போல அகசியன் அந்த தாய் வயலில் பிறந்து பிறந்த பின் அவனுக்கு காரண பேர் அகசியன் என்றும் அவருடைய தாய் தந்தர் புலசேர் அந்த செடி கொடிகள் மனத்தை அறிந்தனர். அந்த புலனை தம்பி உட்கார்ப்பான் புலனறிவி அறிந்து அந்த புலசேர் வம்சத்தில் வந்தவர்கள் அவர்கள். ஆனால் அதே சமயத்தில் இங்கே தாய் கருவிலே பிறந்ததனால் அணுவின் இயக்கத்தை அறியும் ஆற்றல் தரணும் அகசியர். ஆனால் அகத்தின் இயக்கங்கள் அறிந்தனால் இவன் செடியின் மனத்தை முகரப்படும் போது அந்த உணர்வின் அதிர்வுகளை தெரிந்து கொள்கின்றான். இப்போ இந்த செடி என்னதான் செய்யும் என்று அதனுடைய விஷயத்திற்கும் எல்லா விஷயத்தையும் இயக்கத்தின் மீதும் உணர்வு அறிவுகளை தெரிகின்றான். இப்ப நாம் இப்ப விஞ்ஞான அறிவு கொண்டு சிறுநீரை பிடித்து அதில் சில திரவகப் பொருளை போட்டால் அதில் இரத்தம் இவ்வளவு இருக்கின்றது, இரத்த கொதிப்பு இருக்கின்றது, அதே சமயத்தில் இங்கே சளி இருக்கின்றது, உப்புச்சத்து இருக்கின்றது, சக்கரை சத்து இருக்கிறது என்று பிரித்து காட்டுகிறது. அவன் எல்லாவற்றையும் கடந்து தாய் கருவிலை பெற்றதனால் ஒவ்வொரு தாவர இனங்களை அறிந்திடும் ஆற்றல் பெற்றான். அப்படி பெற்ற ஆற்றல் தான் அவன் வாழ்நாளில் அவன் வளர வளர ஒரு பச்சலை எடுத்து நோய் வந்தால் மோந்து பார்க்க சொன்னால் நோய் தான் அகசியன் குழம்பு என்று சொல்வார். அவன் அறிந்த உணர்வு கொண்டும் அக்காலங்களில் பல நோய்களை போக்கவும் காரணமானான். இதே போல இவனை கண்டால் மற்ற விலங்கினங்கள் விலகி செல்வதும். ஆனாலும் இப்போ நாம் பச்சையாக ஒரு வேப்பலை சாப்பிட்டால் அடுத்து கசப்பின் தன்மை வரும். ஒரு வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டா வெங்காய வாசனை வரும். ஆக கத்திரிக்காய் நாலு நாள் சாப்பிட்டா நம்ம உடல்ல காரல் வரும். அந்த இயக்கின் உண்மை உணர்வுகள் நம் உயிரின் இயக்கத்தால் அது அறியும் ஆற்றல் வந்துவிடுகின்றது. இதை போன்ற நிலையிலிருந்து அவன் அகசியன் அறிந்ததனால் அன்று மனிதனுக்கு உகந்த புது புது தாவர இனங்களை உருவாக்கினான். அந்த உருவாக்கினாலும் வேக வைத்தால் அதனுடைய இயக்கங்கள் மாறிவிடுகின்றன. அதற்கு தக்கவாறு இவை இணைத்து சுவையாக மாற்றி அமைக்கும் சக்தி பெற்றவன் முதல் முதல்தன் மனிதன் உணவை எப்படி சமைக்க வேண்டும் என்று கண்டுகொண்டு இதே போல முதல் முதல் மனிதன் இந்து விஞ்ஞானிகள் செய்வது போல பல உணர்வுகள் அறிந்து மனிதனுக்கு உகந்த பயிரினங்களை உருவாக்கியவன் அகசியன். இப்படி அவனுடைய வாழ்நாளில் அவன் வளர்ச்சியடையப்படும்போது இப்படி இதற்கு இந்த தாவர இனங்களுக்கு எப்படி இது உணவு கிடைக்கின்றது என்பதனை அவனுடைய நினைவில் கொண்டு வருகின்றான். அப்போதுதான் நமது பூமி அந்த துருவத்தின் வழி கவர்ந்து இந்த பிரபஞ்சத்தில் உருவாகுது. நமது பூமி கவர்ந்து துருவத்தின் வழி நம் பூமியில் பரவச் செய்து நீராகவும் மண்ணாகவும் கல்லாகவும் வளர்ந்து இதனுடைய கலவையின் தன்மை கொண்டு தாவரியல்கள் உருவாகி தாவரியல் உருவாக்கப்பட்டு அது உயிரினங்களுக்கு உணவாக கொண்டு அது உடல்கள் பெற்று இன்று நம்மை மனிதனாக உருவாக்கிய நிலைவரையிலும் அவன் அறிந்து கொள்ளுகின்றான். அதான் அகசியன் அறிந்து கொண்ட முதல் மனிதன். நம் வாழ்க்கையில் வரும் தீமைகளை வென்று பழகினான் அவனே. இன்று உண்மையின் உணர்வை தனக்கழிந்து இந்த பூமியில் விஷத்தை அடக்கும் தன்மை வந்தான். அந்த பிரபஞ்சத்தில் வரும் விஷத்தின் தன்மை நாம் துருவத்தின் நிலை வந்தாலும் இந்த பல தாவர இனங்களை கொண்டு இயங்கி விடுகின்றது. ஆனால் இந்த மனிதனாகி விஷத்தை ஒடுக்கியனால் அந்த துருவத்தின் ஆற்றலை அவன் நுகர்ந்து அந்த விஷத்தை இவன் ஒடுக்கும் தன்மை வரும்போது அந்த விஷத்தின் இயக்கத்தையும் அறிந்து கொண்டான். அவனுடைய காலப்பருவம் இருக்கும்போது தான் கண்ட உண்மை அனைத்தையும் தன் மனைவிக்கு எடுத்து சொல்லுகின்றான். அந்த மனைவியின் அது உணர்வு பரிவானத்தில் தன் கனவு தெரிந்து கொண்ட நிலையை நான் தெரிய வேண்டும் என்று மேலும் உயர்ந்த நிலையில் என் கனவு பெற வேண்டும் என்று எண்ணுகின்றான். அதே சமயத்தில் இந்த மனைவியும் அந்த உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றது. இப்படி அவன் உணர்வு பெற்றுக்கொண்ட பின் கணவனும் மனைவியும் வசிஷ்டரும் வந்தது போன்று தான் தெரிந்த உண்மையின் மனைவிக்கும் மனைவி தான் தெரிந்த உண்மையை கணவருக்கும் சிறுவரும் ஒன்றாக இணைந்து இந்த உணர்வின் தன்மை வான்வீதியின் உணர்வை அறியும் பருவம் பெற்று அதை இவர்கள் எடுக்கின்றனர். இன்று நாம் மனிதனாக இருக்கப்படும் போதும் நமது எண்ணம் நாம் ஆண் பெண் என்ற நிலை ஆனால் நாம் மனித உடலின் உணர்வு கருக்களை தான் உருவாக்கின்றது. மரம் செடி கொடி ஆனாலும் ஆண் பெண் என்ற இதுகள் அந்த அமுதுகள் மோதினால்தான் அதை மற்ற பொருள்கள் உருவாக்கும். இதே போல கணவன் மனைவி என்றும் இந்த இரு உயிரும் ஒன்றி தான் படைத்து கொண்ட உணர்வின் அணுக்களை அது இயக்கப்பட்டு அவன் வழிகளில் அது உருவாக்க நிலைதான் என்று கணவன் மனைவி எண்ணி அந்த துருவத்தின் ஆற்றல் வரும்போது விஷத்தை ஒளியாக மாற்றினான். அதாவது வந்து பாம்பு தன் விஷத்தை மற்ற உடல்களை பாய்ச்சி அந்த விஷம் அந்த முழுமையாக விழுங்கி அதை கரைத்து சென்றான். மீண்டும் பாம்பின் நல்ல பாம்பின் விஷத்தில் அது கலந்து கலந்து பலவிதமான விஷங்களை அது எதை எதை எடுத்ததோ அதையெல்லாம் விஷங்களாக மாறி அது நாக ரத்தினமாக மாறுகின்றது. இதை போல இவர்கள் பலவிதமான விஷத்தின் தன்மை ஒடுக்கப்படும்போது எல்லாவற்றையும் ஒளியாக மாற்றும் தன்மை இந்த மனித உடல் பெறுகின்றான். தான் உயிர் தோன்றி தன் உணர்வின் தன்மை விஜயதசமி உயிர் ஒளியானதோ இதைப்போல பல உணர்வுகளை ஒன்றாக்கி நான் முதல்ல சொன்ன முதல்ல சூரியன், இரண்டாவது விஷ்ணு, மூன்றாவது விஷ்ணுவின் மறு அவதாரம் சீதாராமன், அந்த எண்ணத்தால் கண்கள் உணர்ந்த நான்காவது பிரம்மம், அந்த கண்கள் ஆனப்பின் கூர்மையாக பார்த்து எதன் வலிமையோ அதற்கு தக்க பரிணாம வளர்ச்சி, அதன்பின் தீமையை நீக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கொண்டு வராகன் பன்றி, ஆக பன்றி ஆனப்பின் தீமையை நீக்கி மனிதன் பரசுராமன், அப்புறம் பலராமன், ஆக நரசிம்மா. இப்போ மனிதன் ஆனப்பில் தீமையை நீக்கும் அந்த சந்தர்ப்பம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் காட்டு விலங்குடன் விலங்குகளை வாழ்ந்த அந்த புலேசர் வம்சத்தில் அவர்களை காத்துக்கொள்ள எடுத்துக்கொண்ட அந்த உணர்வுகள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த உலக விஷத்தின் தன்மையும் உலக இயல்பையும் அறிந்திடும் விஷத்தை ஒடுக்கும் சக்தி பெறுகிறது. அதான் அவசியம். ஆக இதன் வழியிலேயே நாம் வந்த நாம் அதே சமயத்தில் இந்த பத்தாவது நிலையை அடைப்போது நாம் ஒவ்வொரு உடலையும் தீமிலிருந்து தப்ப வேண்டும் தப்ப வேண்டும் தப்ப வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டுதான் நாம் அந்த எண்ணத்தால் நம்மை மனிதனாக உருவாக்கி என்ற நிலையை காட்டுவதற்காக வேண்டி ராமேஸ்வரம் நம் உடலை எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட இந்த பரம் ராமேஸ்வரம் என்று காண வேண்டும். அதனால் தான் இதை தசரத சக்கரவர்த்தி நாம் மனிதன் என்று ஆனோமோ பத்தாவது நிலையை அடையக்கூடிய இந்த உடல் என்றும் தசரத சக்கரவர்த்தி என்றும் அதன் உணர்கொண்டு மற்றதை ஆட்சி புரியும் தன்மை என்றும் ஆனால் உயிர் அது கடவுள் என்றும் அதன் நுகர்ந்து கொண்ட உணர்கொப்ப உடல் என்றும் இவ்வளவு தெளிவாக நமது சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுகின்றது. ஆக இப்பேற்பட்ட அந்த அகசியம்தான் உருவாகி இன்று துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனை நாம் பின்பற்றி நாம் நுகர்ந்தவென்றால் இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகள் அகற்றலாம். இந்த தீமை அகற்றுவதற்குத்தான் நாம் இன்று ஞானிகள் காட்டிய அருள்வழியில் நாம் பல கோடி உடல்களில் தீமையை நீக்கும் வினைகளுக்கு நாயகனாக இன்று மனிதனை உருவாக்கி வேண்டும் விநாயகா என்றும் கணங்களுக்கு அதிபதி என்றும் கணபதி என்றும் வடமேற்கில் வைத்து வடகிழக்கில் நாம் பார்க்கும்படி செய்து சிவத்தத்துவத்து நாம் நாம் வடக்கிலிருந்து அந்த கிழக்கே பார்க்கும்படியும் நாம் ஆத்தாங்கரை வைப்போம் வைத்திருப்பார்கள். ஆற்றலை உடல் அழுக்கை போக்கி துணி அழுக்கை போக்கி கரையேறி வந்த பின் இந்த விநாயகரை பார்க்க போகும்போது ஆதி மூலம் என்ற உயிர் நாம் எத்தனையோ கோடி உணர்வுகளை நாம் நுகர்ந்ததை அது ஈசனாக இருந்து உருவாக்கி நம்மை மனிதனாக உருவாக்கியது என்ற இந்த உண்மையை அகசியன் அறிந்தான். அவன் வசித்தரும் மண்டது போல வாழ்ந்தான். நலாயினை போன்று ஒருவரை ஒருவர் மதித்து நடந்த இந்த புவியின் நஞ்சை வென்றான். இந்த ஒளியின் உடலாக இருக்கின்றான் என்ற நிறையை அதை நாம் எடுப்பதற்குத்தான் ஆற்றலை குளித்து வந்தபின் கரை ஏறி வந்தபின் இந்த பிள்ளையை பார்க்கும்போது நாம் பிள்ளை தின்றும் தலை தாம்புகளை தின்றும் கனிகளை தின்றும் இன்று மனிதனான பின் சுகமைக்க உணவை படைத்து சாப்பிடும் இந்த உடலை பெற்றும் இந்த பிள்ளை யார் நீ சிந்தித்து பார் என்ற கேள்விக்குறியை கொடுத்து இந்த கேள்விக்குறிப்படி நாம் அந்த காலையில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பேரொழியும் பெற வேண்டும். என் உடல் முழுதும் படர வேண்டும். என் ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும். என் மனைவி உடல் முழுதும் படவும் அவர் ஜீவான்மா ஜீவனுக்கள் பெறவும் என் கணவர் உடல் முழுதும் படர வேண்டும் என்று இந்த இரு உணர்வு ஒன்றாக்கி தீமையை நீக்கி அந்த உணர்வை வினையாக்கி அதை நம் உடலில் கணங்களுக்கு அதிபதியாக்கும்படிதான் அது கணபதியாக்க வேண்டும். ஆக நாம் எண்ணிய உணர்வை உயிரான ஈசனால் உருவாக்கப்பட்டு அந்த தீமை வெல்லும் சக்தியை நாம் பெறுவதற்குத்தான் அதை விநாயகன் இதை வைத்து இப்படி கேள்விவிடுவோம். ஆகினால் இங்கே விநாயகர் கரிகளே அரச மரத்தை போட்டுள்ளார்கள். ஆக அரச மரம் தான் காற்றிலே தண்ணியை இல்லாத இடத்தில் போட்டாலும் அது காற்றில் இருக்கக்கூடிய நீரை வளர்த்து அது தன்னை வளர்த்து கொள்ளுகின்றது. ஆகவே வேப்ப மரம் தன் மனிதனின் வாழ்க்கையில் பிரிவு தீமையின் உணர்வின் முகம்தான் நமது வாழ்க்கையும் கசக்கும்படி செய்துவிடும் என்பதற்காக தான் இந்த விநாயகர் பக்கத்தில் நமது வாழ்க்கையின் தன்மை நாம் கசந்த வாழ்க்கையை நுகர்ந்தால் கசப்பின் தன்மை வருகின்றது. கசப்பின் தன்மை வரப்படும்போது அரசென்ற நிலை கொண்டு இந்த துருவ நட்சத்திரம் இருப்பதனால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும். என் உடல் முழுதும் படர வேண்டும். என் ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று எவர் உடலில் நோயாக இருக்கின்றதோ அவருக்கு இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரும் பெற்று அவர் உடல் உள்ள நோயை நீங்கி அவர்கள் நலமாக வேண்டும் என்று இதைத்தான் ராமனின் பக்தன் ஆஞ்சநேயர். அதாவது ராமன் அதாவது போர் செய்யப்பட போகும்போது ஏதாவது ஒருத்தர் வேதனையில் உணர் முகந்தால் இது வாலி, நம் உயிரிலே பழப்போம். வாதி ராமன் மறைந்திருந்து தாக்கினான். ஏனென்றால் நாம் புழுவிலிருந்து மனிதனாக வரவில்லும், தீமைகளை நீக்கும் உணர்வு எண்ணம் கொண்டுதான் தீமையை நீக்கும் உணர்வின் மனிதனை உருவாக்கி. ஆக நான் பத்தாம் நாள் உயிரோடு சேர்த்து ஒளியின் உடலாக பெறும் தன்மை வந்தது. இந்த மனிதனான பின் பிறருடைய துயரங்களை கேட்டறிந்தால் அது வாலியாகிவிடுகிறது. அப்ப அந்த வாலியில் ராமன் எப்படி மறைந்திருந்து தாக்கினான்? நாம் காலையில் இதே போல் அந்த துருவ நட்சத்திரத்தை எடுத்து பதிவாக்கி கொண்டால் எப்போது தீமை என்ற நிலை பார்க்கின்றோமோ அப்போதெல்லாம் ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளும் பேரொழியும் பிறவையும் என்று கண்ணின் நிறைவினை துருவ மத்தியில் வைத்திருவேன். ஆக இதை தாண்டிதான் உயிரிலே மோத வேண்டும். அதான் சிவன் நெற்றிக் கண்ணை திறந்தால் சுற்றி பூசிக்குடன் நம் உடலின் தன்மை கண் புறக்கண், நாம் நுகர்ந்த உயிரின் தன்மையை அகக்கண். ஆகவே இந்த கண்ணின் தன்மையை அதில் சேர்த்த பின் அதன் உயிர் வழி நாம் கவரும் சக்தி பெற்றால் தீமையினுடைய நிலையில் வராத தடுக்கும் என்று சிவ தத்துவத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது. ஆகவே நாம் எப்போதுமே அதுதான் இந்த விநாயகர் தத்துவத்தில் காலில் உடல் அழுக்கு போக்கி துணி அழுக்கு போக்கி கரையேறி வந்த பின் நாம் இந்த உண்மையை நாம் ஆதி மூலம் என்ற உயிர் எத்தனை உடலைகள் கடந்து இன்றை நம்மை மனிதனாக உருவாக்கியது என்ற இந்த உண்மையை அகசின் அறிந்து அவன் கணவன் மனைவி வசித்தன் மந்திரி போல வாழ்ந்து நலாயினை போன்று ஒருவரை ஒருவன் மதித்து நடந்து சாவித்திரி போன்று இருமணம் ஒன்று இருவயிர் ஒன்றி இருளி அகற்றி ஒளி பெற்ற அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவிலே மத்தியில் வைத்து இதன் வழி இழுக்க பழகச் சொன்னார். அதை பறந்த பின் என் உடல் முழுவதும் படர வேண்டும், என் உடல் உள்ள ஜீவான்மா பெற வேண்டும், என் உடல் உள்ள ஜீவானுக்கு பெற வேண்டும், என் மனைவிக்கு அதே நிலை பெற வேண்டும், என் கனவும் அறிய பெறணும், எங்கள் இருமனும் ஒன்றனும், எங்கள் இருவயிர் ஒன்றனும், எங்கள் வாழ்க்கையில் இருளை அகற்றிடும் அந்த பேரோடு நாம் பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை நாம் எடுக்க வேண்டும். இதுதான் இங்கே நாம் மனிதனான பின் தீமைகளை நீக்கும் நிலை கார்த்திகேயா. அப்ப நாம் தீமை நீக்கிய உணர்வினை அந்த துருவ நட்சத்திரத்து உணர் இச்சைப்பட்டு அது உணர்வின் தன்மை உயிரிழப்பட்ட தெய்வ ஆணை. ஆக நாம் பல கோடி தீமைகளை நீக்கி வலிமை மிக்க சக்தியான இந்த ஆறாவது அறிவு வள்ளி, இதன் துணை கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வினால் நுகர்ந்தால் அது தெய்வ ஆணையாக தீமையை நீக்கும். அது தெய்வமாக தீமைகளை நீக்கி அதன் ஆணைப்படி நமக்குள் மகிழச் செய்யும். ஆகவே தன் ஆறாவது அறிவு கொண்டு மகிழ்வாகலாம். நாம் தீமைகளை நீக்கி மகிழக்கூடிய வாகனமாக இருப்பது ஆனால் ஈச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. இப்ப குழந்தை மேல் பாசத்தோடு இருக்கின்றோம். நோய் வந்தால் இப்படி ஆய்விட்டதே என்று இச்சைப்படி நாம் நுகரப்படும்போது நம் உயிரிழப்பட்டால் கிரிகை அந்த வேதனை உணர்வே நமக்குள் தோன்றுகின்றது. இதை போல வேதனை நீங்கள் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழியை பெற்று அதை இச்சைப்பட்டு நம் உயிரை மோதச் செய்வது கிரியா சக்தியாக அந்த ஞான சக்தி வழி நம் வாழ்க்கையை தீமை நீக்கி நாம் தீமை நீக்கும் உணர்வுடன் நாம் வாழ முடியும்.